بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله فإني أوصيكم نفسي أولا بتقوى الله فقد جل وعلا يقول في كلامه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نكن من المصلين وقال النبي عليه الصلاة والسلام فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم
சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தார் துஆலம் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவனுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபூஹைங்கள் தபூஹைங்கள் கியாம நாள் வரக்கூடிய முஸ்லீமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அருளும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எவைகள் இருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளிலிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று இந்த மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் எப்படி பணம் காசு சொத்து செல்வம் அவசியமாக இருக்கின்றதோ, இது உலகத்தை மனிதன் அனுபவிப்பதற்காக வேண்டி இவைகளை இவன் தேடுகின்றான். இதே போன்றுதான் இம்மை மறுமையுடைய வாழ்க்கையில் இவன் வெற்றி பெற வேண்டுமா, இந்த உலகிலும் அவர் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், நாளை மறுமையிலும் நிரந்தரமான அந்த இன்பத்தை அடைய வேண்டும், இதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு பல கடமைகளை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். கலிமா தௌஹீத், ஒரு மனிதன் இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில் முதல் முதலாக கடைபிடிக்க வேண்டிய கடமைகளில் ஒன்றுதான் இந்த தொழுகை. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகையுடைய சிறப்புகள் நமக்கு ஏராளம் நன்றாக தெரியும். இந்த தொழுகையுடைய அமல்களை, இந்த அமலை நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரதிபலனை நாம் காண்கின்றோம் என்பதையும் நமக்கு நன்றாக தெரியும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதாரணமாக ஒரு மனிதனுடைய உடம்புக்கு தலை எவ்வாறு அவசியமாக இருக்கின்றதோ, இதே போன்று இந்த மனிதனுடைய முழு வாழ்க்கைக்கும் இந்த தொழுகை இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. இந்த மனிதன் இந்த தொழுகையுடைய விடயத்தில் உதாசீனம் செய்கிறார்களோ, நாளை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டத்தை இவர்கள் சம்பாதிப்பார்கள், அவர்கள் கைதேர்த்துக்குரியவராக இருப்பார்கள் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய அல் கபாயிர் என்ற நூலில் கிட்டத்தட்ட 70 பெரும் பாவங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இமாம் தஹாவியுடைய கிதாப் நம்முடைய மஸ்ஜிதிலும் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 70 பெரும் பாவங்கள், என்னென்ன பாவங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் பெரும் பாவமாக கருதப்படுகிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பாவமாகத்தான் இந்த தொழுகையை மனிதன் உதாசீனம் செய்வதை, தன்னுடைய முதுகுக்கு பின்னால் இவன் போட்டுக் கொள்வதை, அந்த தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றாமல் விட்டுவிடுவது பெரும் பாவமாக அதை எழுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தொழுகை இருக்கின்றதே, இந்த தொழுகையுடைய விடயத்தில் அல்லாஹ் அதிகமாக இந்த தொழுகையுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள் என்பதாக குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தொழுகை நாளை மறுமையில் இவனிடம் முதல் முதலாக விசாரிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் முதன் முதலாக விசாரிக்கப்படக்கூடிய அமல்களில் முதன்மையான அமல் இந்த தொழுகை. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை தங்களுடைய திர்மிதி ஷரீஃபில் பதிவு செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மனிதனுடைய தொழுகை விசாரிக்கப்படும் பொழுது தொழுகை சீராக இருந்தால் இவருடைய பின்னால் கேட்கக்கூடிய அத்துணை அமல்களும் சரியானதாக ஆகிவிடும். இவருடைய தொழுகையுடைய விடயத்தில் இவர் பொறுப்போக்கு செய்து அங்கு அவர் மாட்டிக்கொண்டால் பின்னால் கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளிலும் இவர் மாட்டிக்கொள்வார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று மனிதர்கள் உலகை சம்பாதிப்பதற்கு நேரம் கொடுக்கிறார்கள், அதற்காக வேண்டி பணத்தை செலவழிக்கிறார்கள். ஆனால் இந்த தொழுகையுடைய விடயத்தை எடுத்து பார்த்தால் எம்மில் அதிகமானவர்கள் அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்துக்கு நேரம் கொடுக்கின்ற மனிதன், தன்னுடைய தொழிலுக்கு நேரம் கொடுக்கின்ற மனிதன், தன்னுடைய குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கின்ற மனிதன், தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுவதற்கு நேரம் கொடுக்கின்ற மனிதன், தன்னுடைய வாழ்க்கையை வீணாக கழிப்பதற்கு நேரம் கொடுக்கின்ற மனிதன் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நேரம் கொடுப்பதில்லை. நேரம் கொடுப்பதில்லை. வாரத்தில் ஏதோ ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள், அதற்காக வேண்டி நான் மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டுமே என்று அதிகமானவர்கள் நினைத்து மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். ஆனால் ஐந்தாவது தொழுகையுடைய விடயத்தை பார்க்கும் பொழுது சொல்லுகிறார்கள், எங்களுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறது, வீடுகளிலே தொழுது கொண்டிருக்கின்றோம், மஸ்ஜிதுக்கு வருவதற்கு நேரம் இல்லை என்பதாக பல சாக்கு போக்குகளை சொல்லக்கூடியவர்கள் நம்ம இருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நாம் நம்மை தம்மை தாமே நாம் ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றோம். இந்த தொழுகையை உரிய நேரத்தில் இவர்கள் நிறைவேற்றாமல் இந்த உலகத்தில் யார் பொறுப்போக்காக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய 6 விதமான தண்டனைகளை பற்றித்தான் இன்றைய ஹுதுபாவில் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆனும் ஹதீஸும் இந்த தண்டனையை நமக்கு பயான் செய்கிறது. ஏன் தொழுகை மனிதன் விட்டுவிடக் கூடாது, உரிய நேரத்தில் அவர் நிறைவேற்ற வேண்டும். அவர் பிரயாணத்திலும் இருந்தாலும் சரி, அவர் ஊரில் இருந்தாலும் சரி, அவர் தொழிலில் இருந்தாலும் சரி, அவர் நோயாளியாக இருந்தாலும் சரி, எல்லா சந்தர்ப்பத்திலும் மார்க்கம் இந்த தொழுகையை அவருக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் தபரானியுடைய ஒரு ஹதீஸை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தரக ஸலாத லகியல்லாஹ் அலைஹி வ ஹுவ கல்பான் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனிதர் தொழுகையை முற்றுமுழுதாக புறக்கணிக்கவில்லை. இவர் தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றவில்லை, நேரம் தவறி இவர் நிறைவேற்றுகிறார். இன்று ஏராளமானவர்கள் இன்று ஏராளமானவர்களை பார்க்க முடியும். துஹருடைய அதான் இவருக்கு கேட்கும், அந்த நேரத்தில் இவர் துஹருடைய தொழுகையை நிறைவேற்ற மாட்டார். இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று இன்னும் நேரம் இருக்கின்றது தானே, அசருடைய நேரம் வரைக்கும் நேரம் இருக்கின்றது தானே என்பதாக நினைத்து நினைத்து அசருக்கு வருவார். வந்து துஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதுட்டு போவார்கள். கண்ணியமானவர்களே, இன்று ஏராளமானவர்களை பார்க்க முடியும். ஏராளமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதர் தொழுகையை விட்டு விடுகிறார்களோ நாளை மறுமையில் அல்லாஹ் இவருடன் கோபம் கொண்ட நிலைமையில் அல்லாஹ் இவரை சந்திப்பார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கோபம் வித்தியாசமானதாக இருக்கும். இதை எத்தனையோ சூராக்கள் குர்ஆனில் நமக்கு பயான் செய்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் முதலாக இந்த தொழுகையை புறக்கணித்தவர் நாளை மறுமையில் அல்லாஹ் இவருடன் கோபம் கொண்ட நிலைமையில் இவரை சந்திப்பார். இரண்டாவதாக, இந்த மனிதர் இந்த தொழுகையை வீணாக்குகிறார்களோ, அதை நிறைவேற்றவில்லையோ, இவருடைய கபருடைய வாழ்க்கை மிக மோசமானதாக அமையும். கபரிலும் இவர் கஷ்டப்படுவார், நாளை மஹ்ஷரிலும் இவர் கஷ்டப்படுவார் என்பதைத்தான் ஹதீஸ்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மூன்றாவது விடயம், சூரா மரியமில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், இந்த தொழுகையை வீணாக்க கூடியவர்கள், இதை நிறைவேற்றாமல் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், فخلف من بعدهم خلف, இந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் இவர்களுக்கு பின்னால் சில மனிதர்கள் தோன்றுவார்கள், வந்தார்கள். அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் நடப்பார்கள் என்றால், அவர்கள் இவர்கள் தொழுகையை வீணாக்குவார்கள், சயீத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழால் விளக்கத்தை குறிப்பிடும் பொழுது, அவர்கள் தொழுகையை வீணாக்குவார்கள் என்றால் என்ன, இவர்கள் அப்படியே ஒட்டுமொத்தமாக இந்த தொழுகையை அவர்கள் விட்டு விடுவது அர்த்தம் அல்ல. இவர்கள் இவருடைய தொழுகையை அந்த நேரத்தில் அவர்கள் நிறைவேற்றாமல் அதை அப்படியே அவர் பிற்படுத்தி அசருடைய நேரத்துக்கு கொண்டு வந்து இன்னும் அசருக்கு அதான் சொல்ல ஒரு 5-10 நிமிடங்கள் தானே இருக்கின்றது என்பதாக அந்த இவருடைய தொழுகையை தொழுவார்கள். இவர்கள் தான் இந்த அல்லாஹு ஸலாத் தொழுகையை வீணாக்க கூடியவர்கள் என்பதாக சயீத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹு ஸலாத் வத்தபஉ ஷஹவாத், இவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். இன்று எம்மில் ஏராளமானவர்கள் தன்னுடைய பணத்துக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய சொத்துக்கு அடிமையானவர்களை விட தன்னுடைய மனோ இச்சைக்கு, தன்னுடைய ஆசைக்கு அடிபணியக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், இவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். அவருடைய ஆசைக்கு எது எல்லாம் சரியாகப்படுகின்றதோ அதை அவர் செய்ய முற்படுவார். அவருக்கு எதெல்லாம் பிழையாகப்படுகிறதோ அதை அவர் புறக்கணிப்பார். மார்க்கத்தையே அவருக்கு சாதகமாக ஆக்கக்கூடியவர்கள் இன்று நம்ம எத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சாதகம் என்றால் எடுத்துக் கொள்வார்கள், அது பிடிக்கவில்லையா, அது அவருக்கு ஏற்றுக்கொள்ள அவருக்கு முடியாதா, அதை அவர் புறக்கணித்து விடுவார். இன்று ஏராளமானவர்களை பார்க்கின்றோம். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இவர்கள் எங்கு செல்வார்கள், இவர்கள் செல்லக்கூடிய இடம் நரகம் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார்கள். இந்த கை இருக்கின்றதே, இது நரகத்துடைய ஒரு ஓடை, இதனுடைய ஆழம் மிக நீளமானதாக இருக்கும், அதனுடைய ஆழம் நீண்டதாக இருக்கும். இங்கு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த நரகத்துடைய சாப்பாடு இருக்கின்றதே, அது மிகவும் மோசமானதாக, நாற்றத்துக்குரியதாக இருக்கின்றது. அங்கு யார் செல்வார்கள், உலகத்தில் யாரெல்லாம் தொழுகையை புறக்கணித்தார்களோ தொழுகையை வீணாக்கினார்களோ, தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றாமல் அதை விட்டுவிட்டார்களோ, இவர்கள் தான் அந்த இடத்துக்கு செல்வார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, சற்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள். இந்த தொழுகையை வீணாக்கினால் என்னுடைய மனைவியுடைய, என்னுடைய குடும்பத்துடைய, என்னுடைய குழந்தைகளுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? இன்று நான் ஒரு தொழில் செய்யவில்லையா, நான் பணம் காசு சம்பாதிக்கவில்லையா, என்னுடைய வாகனம் மிஸ் ஆகி விட்டதா, நான் வரக்கூடிய நாள் அப்படியே கொஞ்சம் டிலே ஆகிட்டதா, எனக்கு எவ்வளவு கவலை வருகிறது, எவ்வளவு நஷ்டம் என்பதாக அதை மனிதன் சிந்திக்கின்றான். ஆனால் தொழுகை அதை பற்றி சிந்திப்பவர்கள், அதை பற்றி யோசிப்பவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நான்காவது கொடுக்கக்கூடிய தண்டனையை பற்றி குறிப்பிடும் பொழுது சூரா கலமில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய திரைகள் நீக்கப்படும், திரைகள் நீக்கப்பட்டதன் பின்னால் அவர்கள் சுஜூதின் பக்கம், சுஜூத் அல்லாஹ்வுக்கு முன்னால் சிரம் பணிவதின் பக்கம் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சுஜூது செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள், நிலையாக நேராக நிற்பார்கள், நிலையாக நேராக நிற்பார்கள். ஹஜ்ரத் அபூ சஈத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்துக்கு கீழால் விளக்கம் குறிப்பிடுகிறார்கள், சொல்லுகிறார்கள், யக்ஷிபு ரப்புனா அன் ஸாஃபிஹி ஃபயஸ்ஜுது லஹு குல்லு முஃமினின் வ முஃமினத்தின், நாளை மறுமையில் ரப்புடைய அந்த அடியாருக்கும் ரப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய திரைகள் எல்லாம் நீக்கப்பட்டதன் பிறகு ஒவ்வொரு முஃமினான ஆணும் முஃமினான பெண்ணும் சுஜூது செய்வதற்கு வருவார்கள். வயபக்கா மன்கான யஸ்ஜுது ஃபித் துன்யா ரியாஅன் வ சும்அதன் ஃபயஸ்ஹபு லியஸ்ஜுது ஃபயஊது லஹ்ருஹு தபகன் வாஹிதா, யாரெல்லாம் உலகத்தில் முகஸ்துதிக்காக பேருக்கும் புகழுக்குமாக தொழுதவர்கள், அவர்களும் சுஜூது செய்ய அவர்கள் எத்தனிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய முதுகெல்லாம் அப்படியே பலகை போன்று நேராக நிற்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பேருக்கும் புகழுக்கும் அடுத்தவர் என்னை பார்க்க வேண்டும், நான் ஒரு தொழுகையாளி என்பதாக தொழுதவனுக்கே இப்படி நிலைமை என்றால், தொழுகையை புறக்கணித்தவர்களுடைய நிலைமை என்ன, தொழுகையை புறக்கணித்தவர்களுடைய நிலைமை என்ன? ஆங்காங்கே அதிகமானவர்கள் நம்முடைய மஸ்ஜிதுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் மஸ்ஜிதுக்கு வருபவர்களை பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் யாருடன் போட்டி போடுகின்றோம்? நாம் யாருக்காக வேண்டி தொழுகின்றோம்? நாம் யாருக்காக வேண்டி இந்த அமலை செய்ய முற்படுகின்றோம்? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேர் பாவம், பள்ளியோட கோபமா. எப்படின்னா, உதாரணம் சொல்வதற்கு இந்த இடம் முறையல்ல, எதோட கோவிச்சுட்டு என்ன அத கழுவாம இருந்தானா, அது மாதிரி தான். கண்ணியமானவர்களை, யாருக்காக வேண்டி தொழுகின்றோம்? நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழ வேண்டும். மனிதர்கள் பார்ப்பதற்காக வேண்டி பேருக்கும் புகழுக்குமாக நான் நிலைநாட்டக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையிலும் சில மனிதர்களுடைய முதுகுகள் அப்படியே பலகையை போன்று இருக்கும், அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், அவர்களுடைய பார்வை அப்படியே தாழ்ந்திருக்கும். அவர்களை சூழ கேவலமும் இழிவும் அவர்களை காத்து கொண்டிருக்கும். அவர்களை அப்படியே கேவலமும் இழிவும் இவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். இவர்கள் கேவலப்பட்டவர்களாக, மானம் மரியாதை பறிக்கப்பட்டவர்களாக, இழிவானவர்களாக இவர்கள் நாளை மறுமையில் அந்த ஹஷ்ருடைய மைதானத்தில் இருப்பார்கள். இதைத்தான் அல்லாஹ் இந்த சூரா கலமில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஐந்தாவது, நாளை மறுமையில் சொர்க்கவாதிகள் உரையாடுவார்கள். இதே குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள், இந்த சக்கருடைய நரகத்துக்கு உங்களை கொண்டு வந்தது எது, என்ன பாவம் செய்து உலகத்தில் இந்த நரகத்துக்கு வந்தீர்கள், நரகத்துக்கு ஏன் வந்தீர்கள்? அதுவும் பயங்கரமான ஒரு நரகம் தான், சக்கருடைய நரகம். இந்த நரகத்துக்கு ஏன் வந்தீர்கள்? அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், முதன் முதலாக விடையளிப்பார்கள், தொழுகையாளிகளுடன் சேர்ந்து நாம் தொழாதவர்களாக உலகத்தில் இருந்தோம், தொழுகையாளிகளுடன் சேர்ந்து தொழாதவர்களாக இருந்தோம். தொழுகையை உரிய நேரத்தில் நாம் நிறைவேற்றவில்லை. இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சூரா அல் முத்தஸ்ஸிரில் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் பொழுது சொல்லுகின்றான், யாரு தொழுகையை நிலைநாட்டவில்லையோ அவரை சக்கர் என்ற நரகத்தில் நாம் அவரை தள்ளிவிடுவோம், அவரை சக்கர் என்ற நரகத்தில் நாம் தள்ளிவிடுவோம். நபியே, அந்த சக்கர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? சக்கரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான், கேட்டுவிட சொல்லுகின்றான். சக்கர் லேசுப்பட்ட நரகம் அல்ல, அது சாதாரண வேறு நரகத்தை போன்று இந்த நரகத்துடைய சூடு அல்ல. இது எப்படி இருக்கும் என்றால், லா துபுக்கி வலா ததர், லா துபுக்கி வலா ததர், அது நரகவாதிகளில் எவரையும் விட்டு வைக்காதே. அப்படியே இவரையுடைய உடம்பை சாப்பிடும், அவருடைய தோள்கள் எல்லாம் அப்படியே கரித்துவிடும், அவருடைய உடம்பில் எந்த ஒரு சதையும் இருக்காது. இந்த சக்கர் சாப்பிட்டு கொண்டே இருக்கும். இது தொழுகையாளி, உலகத்தில் தொழாதவன், தொழுகையை புறக்கணித்தவன் அந்த சக்கருக்குத்தான் வந்து சேருவான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், லவாஹத்துல் பஷர், உடம்பை அப்படியே சுட்டு எரித்துவிடும், திரும்பவும் அவருக்கு உடம்பு கொடுக்கப்படும், உடம்பு கொடுக்கப்படும், திரும்பவும் அந்த நரகம் இவருடைய உடம்பை சாப்பிட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த நரகத்துக்கு அல்லாஹ் காவலாளியாக 19 நரகத்துக்கு பொறுப்பான மலக்குமார்களை அல்லாஹ் இவர்களுக்காக வேண்டி நியமித்திருக்கின்றான். இந்த சக்கர் அவ்வளவு பயங்கரமானது என்பதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையை நாம் உதாசீனம் செய்கின்றோம். இந்த துனியாவுடைய ஒரு அற்ப பொருள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவு கவலை வருகிறது. தொழில் சரியாக அமையவில்லையா, பணம் செலவழித்து வந்திருக்கின்றோம், அந்த பணத்தை நான் இன்னும் சம்பாதிக்கவில்லையே என்ற கவலை எல்லாம் நமக்கு வருகிறது. பஜ்ருடைய தொழுகை எனக்கு மிஸ் ஆகிவிட்டது, ஜுஹ்ருடைய தொழுகை எனக்கு மிஸ் ஆகிவிட்டது, அசருடைய மகரிபுடைய இஷாவுடைய தொழுகை நான் உதாசீனம் செய்து விட்டேனே. இந்த கவலை நம்மில் வந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம், எத்தனை பேர் இருக்கின்றோம். கடைசியாக 6வது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் முஸ்னத் அஹ்மத் முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வலம் யுஹாஃபில் அலைஹா லம் யகுன் லஹு நூரன் வலா புர்ஹானன் வலா நஜாத்துன் வகான யௌமல் கியாமத்தி மஅ ஃபிரௌன் வஹாமான் வஉபய் இப்னு கலப். நஊது பில்லாஹி மின் தாலிக அல்லாஹ். இந்த மனிதர் தொழுகையை பேணுதலாக தொழவில்லையோ, அதை உரிய நேரத்தில் நிறைவேற்றவில்லையோ, இது அவருக்கு நாளை மறுமையில் அத்தாட்சியாகவும் இருக்காது, பிரகாசிக்கக்கூடியதாகவும் இருக்காது. நாளை மறுமையில் இவர் யாருடன் இருப்பார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அவர்கள் இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பயங்கர விரோதிகளான ஃபிரௌன், ஹாமான், உபை இப்னு கலப் இவர்களுடன் தான் இந்த பே நமாஜி தொழுகையை நிறைவேற்றாதவர்கள், தொழுகையை உதாசீனம் செய்தவர்கள் இருப்பார்கள். இன்று பார்க்கின்றோம் யாரெல்லாம் இந்த சில பேருக்கு நல்ல மக்களோட தொடர்பு வைக்க கஷ்டம், நல்ல மக்களோட சேர்ந்திருக்க கஷ்டம். பாவி பாவியோட தான் சேருவாங்க, ஜில்மால் ஜில்மால்காரனோட தான் சேருவான், பொல்லு போடுறவன் பொல்லு போடுவேன் சேருவான், உல்டா செய்யறவன் உல்டா செய்யறவன் தான் சேருவான். சில பேருக்கு நல்ல மக்களுடைய தொடர்பு நசீபாகாது, நசீபாகாது. இதே போன்று தான் நாளை மறுமையிலும் நீ தொழுகையை புறக்கணிச்சியா, உலகத்துல உதாசீனம் செய்தியா, அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தாயா, உனக்கு நாளை மறுமையில இப்படியான உலகத்தில் அல்லாஹ்வுடைய விரோதியாக கணிக்கப்பட்ட மிகப்பெரிய பாவிகளோட தான் நீ இருப்பாய் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவுபடுத்திக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 6 தண்டனைகளையும் நிதானமாக உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் தொழுகை வீணாகின்றதா, நான் இந்த 6 தண்டனைக்கு நான் கட்டுப்படுவேன். என்னுடைய தொழுகை வீணாக்கப்படுகிறதா, புறக்கணிக்கப்படுகிறதா, தொழிலின் காரணமாக, பணத்தின் காரணமாக, குடும்பத்தின் காரணமாக, செல்வத்தின் காரணமாக இந்த தொழுகை வீணாக்கப்பட்டால் நான் இந்த 6 தண்டனைக்கும் உள்ளாக்கப்படுவேன் என்பதை மறந்து விடாதீர்கள். வல்ல அல்லாஹ் இந்த தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்ற அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.